வணக்கம் உறவுகளே, மீண்டும் உங்கள் அனைவரையும் வானொலியில் சந்திப்பதை இட்டு, இந்த காணொலியில் சந்திப்பதை இட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். உறவுகளே, இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் உங்களுக்கு நன்கு அறிமுகமானவர், நோர்வேயில் நன்கு தெரியப்பட்டவர் கலாநிதி மீனிலங்கோ தெய்வேந்திரன் அவர்கள். அன்பு உள்ளங்களே, இன்று நாங்கள் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் ஒரு முக்கியமான விடயம் பற்றி பேசவிருக்கின்றோம். சமூக வலைத்தளங்கள், சோசியல் மீடியா. இந்த சமூக வலைத்தளங்கள் எவ்வாறு ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது நம்முடைய சமூகத்தை, நம்முடைய இந்த நாடுகளை, இந்த உலகம் பூராகவும் எவ்வாறு ஆதிக்கம் செலுத்திக் கொண்டு இருக்கிறது என்பதை நாங்கள் சொல்லித்தான் நீங்கள் அறிய வேண்டும் என்றில்லை. ஆனால் சில விடயங்களை நாங்கள் பகிர வேண்டிய ஒரு கட்டாயத்திலும் இருக்கின்றோம். இதனால் ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் என்ன, அதனால் எவ்வாறான வளர்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது, இவ்வாறான விடயங்களை நாங்கள் அலசவிருக்கின்றோம் என்று. இப்பொழுது உங்கள் மத்தியிலே மீனிலங்கோ அவர்கள், சொல்லுங்கள் மீனிலங்கோ, இந்த சமூக வலைத்தளங்கள் எந்த அளவுக்கு இந்த உலகத்திலே பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது?
முதலில் என்னை அழைத்தமைக்கு மிக்க மிக்க நன்றி.
உங்களை பற்றிய முதலில் எங்களுக்கு ஒரு சிறிய ஒரு அறிமுகத்தை தாருங்கள்.
அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் மீனிலங்கோ தேவேந்திரன். நான் ஓஸ்லோ பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராகவும் ஒரு முதுநிலை மாணி கற்கனவே ஒழுங்குபடுத்துவராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறேன்.
நாங்கள் இன்று பேசவிருக்கிற விடயம் மீனிலங்கோ சமூக வலைத்தளங்கள் பற்றியது. இது எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது உலகளாவிய ரீதியிலே?
சமூக வலைத்தளங்களை பொறுத்த வரைக்கும், சமூக வலைத்தளங்கள் கடந்த 20 ஆண்டுகளில் யாரும் எதிர்பாராத புதிய உயரங்களை எட்டியிருக்கிறது. அண்மைய தரவுகளின்படி இளைஞர்கள் மத்தியிலே, குறிப்பாக இளைஞர்கள் சராசரியாக 6.7 சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகிறார்கள் என்று நோர்வேஜிய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அந்த வகையில் சமூக வலைத்தளங்கள் வந்து இன்று எல்லாரது பாவனைக்கு உரியனவாக மாறிவிட்டன. சிறுவர்களில் இருந்து 75-80 வயதானவர்கள் யூடியூப்களில் வலியொலிகளை பார்ப்பது, ஃபேஸ்புக் பார்ப்பது வரை அனைவருக்குமான ஒன்றாக இது மாறியிருக்கிறது. இது சாதக பாதகங்கள் என்ற இரண்டையும் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் சாதகங்களை எடுத்துக்கொள்ளுகிற பொழுது, இன்று தகவல்களை யாரும் எவரும் எவ்வாறும் யாருக்கும் பரிமாறலாம் என்பதற்கான அந்த ஜனநாயக வெளியை சமூக வலைத்தளங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றன. கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகளுக்கு முதல், அல்லது 30 ஆண்டுகளுக்கு முதல், பத்திரிகைகள் அல்லது தொலைக்காட்சிகளில் மட்டுமே நாங்கள் பார்த்து கொண்டு வந்த அல்ல தெரிந்து கொண்ட செய்திகள் மட்டுமே எங்களுக்கு செய்திகளாக இருக்கின்றன. ஆனால் இன்று எல்லா வகைப்பட்ட செய்திகளும், எல்லா உலகத்தின் எல்லா இடங்களில் நடக்கிற செய்திகளிலும், பிரதான ஊடகங்களில் வழியாக மட்டுமன்றி இவ்வாறான சமூக வலைத்தளங்களின் ஊடாக சென்றடைகின்றன. அந்த வகையில் ஒரு ஜனநாயக வெளியை இந்த சமூக வலைத்தளங்கள் உருவாக்கி இருக்கின்றன என்பது உண்மை. இது முதலாவது. இரண்டாவது, இணையத்தின் வளர்ச்சியோடு சமூக வலைத்தளங்களின் வளர்ச்சியானது எங்களது தொடர்பாடலை, உறவுகளை, நண்பர்களை, தெரிந்தவர்களை காண உறவுகளை தக்க வைப்பதற்கும், தொடர்பாடல்களை பேணுவதற்கும் இலகுவான வழிவகைகளை, விரைவான உறவுகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வகையிலே சமூக வலைத்தளங்கள் ஒரு முக்கியமான பணியை ஆற்றியிருக்கின்றன என்பது இரண்டாவது. மூன்றாவது, இன்று எங்களுக்கான செய்திகள் கிடைப்பதற்கான காலக்கேடு என்பது மிக குறைவாக இருக்கிறது. ஒரு 10 நிமிடத்துக்கு நடைபெறுகிற ஒரு செய்தி இன்று உடனடியாகவே எங்களது கைகளுக்கு, எங்களது கைத்தொலைபேசிகளின் வழியாக, இணையங்களின் வழியாக எங்களை சென்று சேர்ந்திருக்கிறது. அந்த வகையில் அந்த தகவல் பரிமாற்றத்தினுடைய வேகம் என்பது அதிகரித்திருக்கிறது. இவ்வாறு சமூக வலைத்தளங்கள் என்பவை ஏராளமான நன்மைகளை எமக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றன. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக தகவல்களை தேடி பெறுவதற்கான வாய்ப்புகளை, தகவல்களை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை, ஒரு பாரிய அறிவு களஞ்சியத்தை நோக்கிய தகவலுக்கான திறப்பாக, ஒரு திறவுகோளாக சமூக வலைத்தளங்கள் இருக்கின்றன. ஆனால் அதே நேரம் சமூக வலைத்தளங்கள் என்பவை அதனுடைய நன்மையான பக்கங்களோடு முடிவடைந்து விடுவதில்லை என்பதுதான் இந்த இடத்தில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய, கணப்பில் எடுக்க வேண்டிய விடயமாக இருக்கிறது. குறிப்பாக இன்று உலகளாவிய ரீதியாக சமூக வலைத்தளங்கள் ஏற்படுத்துகின்ற பாதிப்புகள் பற்றி ஆழமான ஆய்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவை பல சமயங்களில் மிகவும் கவலை தரக்கூடிய, அதே நேரம் தனி மனிதர்களாக சமூகத்தில் பங்காளர்களாக, சமூகத்தில் மூத்தவர்களாக, ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக, ஒரு அண்ணனாக நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஏராளமான விடயங்களை இந்த ஆய்வுகள் எங்களுக்கு சொல்லுகின்றன. அந்த வகையில் அவற்றை பற்றி நாங்கள் தெரிந்து வைத்துக் கொள்வதும், இந்த பாதிப்புகளில் இருந்து எங்களை தற்பாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் என்னை பொறுத்தவரையில் மிக மிக அவசியமானதும், பல வகைகளில் அவசரமானதும் என்றுதான் நான் அதை கருதுகிறேன்.
இதிலே நீங்கள் நன்மைகளை பலவற்றை குறிப்பிட்டிருந்தீர்கள். முதலிலே அதாவது அரசியல் ரீதியாக பல நன்மைகள் நடக்கிறது, கல்வி ரீதியான நன்மைகள் நிறைவே நடக்கிறது. இந்த கல்வி ரீதியான விடயம், நீங்கள் ஒரு பேராசிரியர் என்ற வகையிலே, கலாநிதி என்ற வகையிலே, கல்வி ரீதியாக எவ்வாறான பணிகளை நீங்கள் சமூக வலைத்தளம் மூலம் கொடுத்திருக்கிறீர்கள்?
முதலாவது வந்து இந்த சமூக வலைத்தளங்கள் வந்து இன்று மாணவர்கள் வந்து அவர்களை மிக இலகுவாக, நாங்கள் பல்கலைக்கழகங்களிலும் சரி அல்லது வேறு இடங்களிலும் சரி, அவர்களை ஒரு குழுக்களாக பிரிக்கிற பொழுது அவர்கள் குழுக்களாக சேர்ந்து பணியாற்றுவதற்கான அவர்களுக்கான அந்த ஒரு களத்தை இந்த சமூக வலைத்தளங்கள் கொடுக்கின்றன. அதாவது அவர்கள் தங்களுக்குள், அவர்கள் தங்கள் வீட்டில் இருந்து கொண்டு வாழும் ஒரு குழு செயற்பாடை செய்கிற பொழுது, அது ஒரு ஒப்படையாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு ப்ரொஜெக்டாக இருக்கலாம், அதை அவர்கள் செய்கிற பொழுது அவர்கள் வீட்டிலிருந்தே அதை செய்வதற்கான வாய்ப்புகளை அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றன. அது அவர்களுடைய தொடர்ச்சியான ஒரு ஊடாடலுக்கு அது மிக பிரயோசனமாக இருக்கிறது. இதை நாங்கள் பல்கலைக்கழகங்களில் தொடர்ச்சியாக அவதானிக்கிறோம். அவர்கள் தங்களுக்குள் குழுக்களை அமைத்து அந்த குழுக்களுக்குள்ளான உரையாளர்களின் ஊடாக பல விடயங்களை அவர்கள் பரிமாறிக்கொள்ளுகிறார்கள். தகவல் பரிமாற்றங்கள் நடக்கிறது, அறிவு பரிமாற்றம் நடக்கிறது, பல சிந்தனைகள் வெளிப்படுகின்றன. அந்த வகைகளிலே அது ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிறது. இன்னொரு வகையில் பல்வேறு சமூக வலைத்தளங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு தளங்கள் இந்த மாணவர்களின் அறிவு ரீதியான பாவனைக்கு உரியனவாக இருக்கின்றன. அவர்களது தகவல்களை தேடிக்கொள்வதற்கும் சரி, அல்லது அவர்கள் தங்களது தரவுகளை ஒழுங்கமைத்துக் கொள்வதற்கும் சரி, அல்லது தங்களது பரீட்சைக்கோ அல்லது தங்களது ஒப்படைகளுக்கோ தயாராகும் பொழுது அதற்கு தேவையான தரவு மூலங்களை, ரிசோர்ஸஸை பெற்றுக்கொள்வதற்கும் சரி, இந்த சமூக வலைத்தளங்கள் ஒரு முக்கியமான பணியை செய்கின்றன. அவை சரியான ஊடகங்களாக மாணவர்களால் தேடி கண்டடையப்படும் போது,
சமூகம் என்று வரும்பொழுது அதற்கு மேலே நாடுகள், நாடுகளுக்கு இடையிலான யுத்தங்கள் இப்பொழுது தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது. இந்த யுத்தங்களுக்கு இடையில், யுத்தங்களுக்கு சமூக வலைத்தளங்கள் எவ்வாறு துணை போகிக் கொண்டிருக்கிறது?
இன்று உலகளாவிய ரீதியில் எங்களுக்கு என்ன நடைபெறுகிறது என்பதை நாங்கள் சமூக ஊடகங்களின் வழியாகத்தான் தெரிந்து கொள்கிறோம். உதாரணமாக இன்று பாலஸ்தீனத்தில் என்ன நடக்கிறது, இன்று உக்ரைனில் என்ன நடக்கிறது, உலகின் பல்வேறு இடங்களில் என்ன நடக்கிறது என்பதை சமூக ஊடகங்களின் வழியாகத்தான் நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் அந்த சமூக ஊடகங்களிலும் கூட சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அந்த கட்டுப்பாடுகள் ஒரு அறம் சார்ந்த கட்டுப்பாடுகள் என்பதை தாண்டி அவை அரசியல் சார்ந்த கட்டுப்பாடுகளாக மாறிவிடுகின்றன. அதாவது ஒரு குறித்த அரசியல் கட்சியினுடைய அல்லது குறித்த அரசியல் சித்தாந்தத்தினுடைய செய்திகளை மட்டும் அனுமதிப்பது, சில தகவல்களை தடை செய்வது, இவ்வாறான விடயங்கள் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றன. உதாரணமாக நான் எனது தனிப்பட்ட அனுபவத்தையே சொல்லலாம். உதாரணமாக கடந்த இரண்டு வருடங்களுக்கு முதல் யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டதனுடைய 40வது ஆண்டு நினைவாக ஒரு கவிதை எழுதப்பட்டிருந்த ஒரு கவிதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அதை நான் முக புத்தகத்தில் பதிந்திருந்தேன். ஆனால் அடுத்த நாள் அந்த கவிதை அதிலிருந்து அகற்றப்பட்டது. ஏனென்றால் அது எங்களுடைய கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட்ஸுக்கு எதிரானது என்று அந்த கவிதை அகற்றப்பட்டது. இது ஒரு உதாரணம். ஆனால் அந்த சம்பவம் நடந்தது உண்மை, அந்த சம்பவத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு கவிதை என்பது ஒரு ஆக்க இலக்கிய வெளிப்பாடு. ஆனால் அது அதனுடைய அரசியல் தன்மை காரணமாக அது அந்த இடத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இது சொல்லுகிற செய்தி என்னென்றால், இன்று உலகளாவிய ரீதியிலே நடக்கிற விடயங்கள், அது இன்றைய காசாவிலாக இருக்கலாம், உக்ரைனிலாக இருக்கலாம், எங்காக இருந்தாலும் நடக்கிற விடயங்களை முழுமையாக தெரிந்து கொள்வதாக நாங்கள் நினைத்து கொண்டிருந்தாலுமே கூட, உண்மையில் நடக்கிற செய்திகளை முழுமையாக தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை இந்த சமூக ஊடகங்கள் எங்களுக்கு வழங்கவில்லை என்கிற உண்மையையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இலங்கையினுடைய வரலாற்றை நாங்கள் சமூக ஊடகங்களிலோ அல்லது இணையத்திலோ தேடுகிற பொழுது, ஒரு முழுமையான பக்கச்சார்பற்ற இரண்டு தரப்பிற்குரிய வரலாறு எங்களால் பெற்றுக்கொள்ள முடியுமா என்றால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் ஒரு வகையான விரும்பியோ விரும்பாமலோ எங்களுக்கு தெரியாத சில கட்டுப்பாடுகள் சமூக வலைத்தளங்களில் இருக்கின்றன. இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒன்று. இரண்டாவது, இன்று உலகில் நடக்கிற சில விஷயங்களுக்கான அரசியல் ரீதியான நியாயம் கற்பித்தல்கள், அவை அறம் சார்ந்து தவறானவையாக இருந்த பொழுதும் கூட அதற்கான நியாயம் கற்பித்தலில் சமூக ஊடகங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன. அதற்கு இப்பொழுது நடைபெறுகிற காசா நெருக்கடி என்பது, காசாவினுடைய பாரிய இனாளிப்பு என்பது ஒரு முக்கியமான காரணியாக இருக்கிறது. அதை பற்றி ஊடகங்களிலே வருகிற செய்திகள் அல்லது எந்த ஊடகங்கள் முன்தள்ளப்படுகின்றன, அதற்கு பின்னால் இருக்கின்ற அரசியல் என்பது, அரசியல் ரீதியாகவும் சமூக ஊடகங்கள் என்பவை ஒரு கட்டுப்பாட்டுடன் தான் இயங்குகின்றன, அவை யாருடைய நலன்களை பிரதிபலிக்கின்றன என்பதை பற்றிய தெளிவும் விழிப்புணர்வும் எங்களுக்கு அவசியம் என்பது முக்கியமானது. ஏனென்றால் இன்று சமூக ஊடகங்களில் இருக்கின்ற மிகப்பாரிய பிரச்சனை என்பது தவறான தகவல் பரப்பு, மிஸ்இன்ஃபர்மேஷன். அதாவது இன்று தவறான தகவல்கள் மிக சரளமாக மத்தியிலே பரப்பப்படுகின்றன. அது எங்களுக்கு எங்களுடைய சமூக ஊடகங்களின் வழியாக ஃபோர்வர்ட் மெசேஜஸாக எங்களுக்கு வருகிறது. அதை நாங்கள் பார்த்துவிட்டு நாங்கள் அதை அப்படியே நம்பி இன்னொரு 20 பேருக்கு நாங்கள் அதை பகிர்கிறோம். அவ்வாறு அந்த தவறான தகவல் என்பது மிக இலகுவாக எல்லாரையும் சென்றடைகிற ஆபத்து என்பது சமூக ஊடகங்களில் இன்று அரசியல் ரீதியாக குறிப்பாக மிகவும் பாரதூரமானது. இது 2015 அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் இந்த ஃபேக் நியூஸ் என்று சொல்லப்படுகிற விதியம் ஒரு முக்கியமான பேசுபொருளாக இருந்தது. ஒரு தேர்தலினுடைய முடிவையே மாற்றக்கூடிய அளவுக்கு அது செல்வாக்கு செலுத்தியது, அது மக்களுடைய மனங்களை மாற்றக்கூடிய அளவுக்கு அது செல்வாக்கு செலுத்தியது என்பது முக்கியமான பேசுபொருளாகவும் ஆய்வுக்குரிய விடயமாகவும் இருந்தது என்பதையும் இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்டுறேன்.
வெகுஜன ஊடகங்களை விடவும் சமூக ஊடகங்கள் இங்கு மிகவும் ஒரு உக்கிரமாக வளர்ந்து ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கின்றது. இன்றைய சமூக ஊடகங்களினால் சமூகத்திலே வன்முறை, குறிப்பாக சமூக வன்முறைகள் வளர்ந்து கொண்டு செல்கிறது. குறிப்பாக நம்முடைய நாட்டு, நாங்கள் தங்கி நம்முடைய வாழ்வை தக்க வைத்துக் கொண்டிருக்கும் இந்த நோர்வே நாடு, அமைதிப்புறா அமைதியான நாடு, அமைதிக்கான பரிசிலை கொடுப்பதற்கு தெரிவு செய்யப்பட்ட ஒரு நாடாக உலகத்திலேயே வகுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இங்கு கூட பல வன்முறைகள் தற்காலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதற்கும் சமூக வலைத்தளங்களுக்குமான தொடர்பு என்ன?
இதற்கும் சமூக வன்முறைகளுக்கும், குறிப்பாக இளையோர் மத்தியில் வன்முறைகளுக்கும் சமூக வலைத்தளங்களுக்கும் இடையிலான தொடர்பு என்பதை நாங்கள் இரண்டு வேறுபட்ட வகைக்குள் அடக்கலாம். முதலாவது, நீங்கள் ஒரு வகையான சித்தாந்தத்தால் உந்தப்பட்டு வன்முறையை நோக்கி உங்களை தள்ளுகிற அந்த மனநிலைக்கு, உங்களை ஒரு பிரச்சாரத்தினூடாக உங்களை வன்முறையாளனாக அல்லது ஒரு சித்தாந்தத்தின் மீது அதி தீவிர நம்பிக்கை உள்ளவர்களாக மாற்றுகிற பணியை சமூக ஊடகங்கள் செய்கின்றன என்பதை நாங்கள் ஒரு பக்கம் மறக்க முடியாது. அது ஒரு பக்கம் வன்முறை தோன்றுகிறது. இன்னொரு பக்கம், ஒரு வன்முறையை எவ்வாறு நிகழ்த்துவது, அதற்கான கருவிகள், வாய்ப்புகள், தன்மைகள் போன்ற விடயங்களை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளையும் சமூக வலைத்தளங்கள் மிக இலகுவாகி இருக்கின்றன. அதனால்தான் ஒரு குற்றம் நிகழ்கிற பொழுது குற்றம் நிகழ்ந்தவரது சமூக வலைத்தளங்களை பரிசோதிப்பதையே இன்றைய காவல்துறையினர் அவர்களுடைய முக்கியமான முதலாவது பணியாக வைத்திருக்கிறார்கள். அதே போல உலகின் பெரும்பல நாடுகளில் ஒருவரை பணிக்கு அமர்த்துகிற பொழுது அவரை பணிக்கு அமர்த்துவதாக முடிவெடுத்த பிறகு அந்த குறித்த நபரது நடத்தையை விளங்கிக் கொள்வதற்காக அந்த தனிப்பட்ட தெரிவு செய்யப்பட்ட நபரது சமூக ஊடக கணக்குகளை அவர்களது கடந்த 3 ஆண்டுகால அவருடைய செயற்பாடுகளை பார்ப்பது என்பது பொதுவாக அறியப்பட்ட பதிவிடப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே ஒரு பக்கம் நாங்கள் ஆங்கிலத்தில் ரெடிக்கலைசேஷன் என்று சொல்லுகிற இந்த தீவிரவாத தன்மையை நோக்கி நகர்த்துவதற்கான தன்மைகளை சமூக ஊடகங்கள் ஒரு பக்கம் செய்கின்றன, இன்னொரு பக்கம் அந்த வன்முறைகளை நிகழ்த்துவதற்கான வாய்ப்புகள் முறைகள் போன்றவற்றை மிக இலகுவாக ஒருவருக்கு வழங்கிவிடக்கூடிய அந்த திறவுகோலையும் அந்த வாய்ப்பையும் சமூக வலைத்தளங்கள் வழங்குகின்றன.
இப்பொழுது நான் உங்களிடத்திலே ஒரு ஒரு தகப்பனாக, ஒரு குடும்ப தலைவனாக உங்களிடத்திலே ஒரு கேள்வியை நான் எழுப்பவிருக்கின்றேன். அதாவது உங்களுடைய நம்முடைய குழந்தைகளுக்கு அவர்களுக்கும் சமூக வலைத்தளங்களுக்குமான தொடர்புகள் எப்படி இருக்க வேண்டும் அல்லது எப்படி இருக்கிறது, அவர்கள் எந்த அளவுக்கு இந்த சமூக வலைத்தளத்திலே அதனை பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள், இது பற்றி நீங்கள் ஒரு தந்தையாக இதனை எங்களுடைய நேயர்களோடு பகிர்ந்து கொள்வீர்கள்?
என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தந்தையாக நான் மிகவும் அவதானத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்கின்ற ஒரு விடயமாக சமூக வலைத்தளங்கள் என்பன மாறியிருக்கின்றன. ஏனென்றால் இன்று நோர்வையை பொறுத்த வரைக்கும் 9 வயது தொடக்கம் 13 வயது வரையான குழந்தைகளில் நோர்வேஜிய தரவுகளின்படி 90% சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகிறார்கள். அதில் எத்தனை பேர் கட்டுப்பாடுடன் பயன்படுத்துகிறார்கள் அல்லது அதை பற்றிய அறிவு அந்த பெற்றோருக்கு இருக்கிறது என்பது மிகவும் முக்கியமான பிரதானமான கேள்வி. ஏனென்றால் சமூக வலைத்தளங்கள் என்பது கட்டட்ட திறந்த வழி, அதிலே அனைத்தும் இருக்கின்றன. அப்ப ஒரு 9 வயது 10 வயது குழந்தைகள் சமூக வலைத்தளங்களுக்குள் பிரவேசிக்கிற பொழுது அவர்களுக்கான நல்லதும் கெட்டதும் கலந்தே இருக்கின்றன. அந்த வயது அவர்களுக்கு வந்து ஒரு நல்லது கெட்டதை சரியாக சரிவர பிரித்து காண முடியாத ஒரு வயதாக இருக்கிறது. எனவே அது ஒரு மிக பாரிய ஆபத்தை அந்த பிள்ளைகளுக்கு விளைவிக்க கூடியது. இது முதலாவது. ரெண்டாவது, 2023 கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நோர்வேஜிய பொது சுகாதார நிறுவனம் வெளியிட்ட ஒரு ஆய்வின்படி அவர்கள் எங்களுடைய பீதர்கோனை படிக்கின்ற பிள்ளைகள் 3000 பேரிடம் சமூக வலைத்தளங்களின் பாவனை பற்றி அவர்கள் ஒரு ஆய்வை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த ஆய்வின்படி இந்த சமூக வலைத்தளங்களின் பாவனையால் கிட்டத்தட்ட அரைவாசிக்கு மேற்பட்டவர்கள் ஏதோ ஒரு வகையில் அவர்களுடைய அந்த கல்வி காலத்தில் ஒரு உள நெருக்கடியையும் கவலையையும் மனச்சோர்வையும் அடைந்திருப்பதாக அது காட்டுகிறது. அதேவேளை இவ்வாறான மனச்சோர்வுக்கும் இந்த நெருக்கடிகளுக்கும் கவலைக்கும் ஆளாகிறவர்களில் பெரும்பாலானவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினுடைய பொருளாதார நிலைக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருப்பதும் அந்த அறிக்கையில் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார். அதாவது பொருளாதார ரீதியாக சற்று கீழ்நிலையில் இருப்பவர்கள்தான் இதிலே மிகவும் மோசமான பாதிப்பை எதிர்நோக்குகிறார்கள் என்கிறது அந்த தரவு சொல்கிறது. ஆகவே இது வந்து எங்களுடைய சமூக ஊடகங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்துகின்றன என்பதை நாங்கள் ஆழமாக யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. சமூக ஊடகங்களை எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் வழங்குகிற பொழுது அதை மிகுந்த கவனத்துடன் கட்டுப்பாட்டுடன் அதை கையாளுவதற்கு நாங்கள் பழக்கப்படுத்த வேண்டும். அவர்கள் எவ்வளவு நேரம் அதை பயன்படுத்துகிறார்கள் என்பது பற்றிய கட்டுப்பாடுகளை சிறு வயதிலிருந்தே பேணுவது என்பது மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் நாங்கள் சிறு வயதில் அவர்களை அதுக்கு அனுமதித்து விட்டோம் என்றால் அதற்கு பிறகு ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது என்பது மிகவும் சிரமமானது. அப்ப இந்த இடத்துல சமூக ஊடகங்கள் இளையோருக்கு, அது 6 வயது பாடசாலை போகிறமான பிள்ளைகளாக குழந்தைகளாக இருக்கலாம், 10 வயசு குழந்தைகளாக இருக்கலாம், 15-16 வயசு குழந்தைகளாக இருக்கலாம், குழந்தைகள் பல்கலைக்கழகம் போகிற குழந்தைகளாக இருக்கலாம், அவர்களை பொறுத்த வரைக்கும் உதாரணமாக குறிப்பாக அவை வந்து 7 விதமான பிரதானமான உளவியல் ரீதியான சிக்கல்களை அவர்களுக்கு ஏற்படுத்துகின்றன என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. முதலாவது, அவர்களுக்கு வந்து மனச்சோர்வு ஏற்படுகிறது, கவலை ஏற்படுகிறது. ஏனென்றால் அவர்களுக்கு வந்து ஒரு சமூக வலைத்தளங்களில் பொதுவாக உங்களுக்கு தெரியும், ஒரு நல்ல கதை தான் அந்த சமூக வலைத்தளங்களில் இருக்கின்றன. அப்பொழுது தனது வாழ்க்கையில் தோல்வி அடைந்த அல்லது வாழ்க்கையில் நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு நபர் சமூக வலைத்தளங்களில் உலா வருகிற பொழுது அவர் அங்கு மிகவும் சந்தோஷமான, மகிழ்ச்சியான, செல்வம் கொளிக்கின்ற, மிகவும் செல்வ செழிப்போடு எல்லோரும் வாழுகிற ஒரு சமூகத்தை தான் அவர் அந்த சமூக வலைத்தளங்களில் தரிசிக்கிறார். ஆனால் அந்த இளையோரை பொறுத்த வரைக்கும் அது உண்மை அல்ல என்பதை உணர்ந்து கொள்வதற்கு காலம் எடுக்கும். அப்பொழுது அவர்கள் மன ரீதியாக தான் தான் கஷ்டப்படுகிறேன், எல்லோரும் நன்றாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு மனச்சோர்வும் கவலையும் ஏற்படும். இரண்டாவது, சமூக வலைத்தளங்களில் நீங்கள் பயன்படுத்துகிற பொழுது இரண்டாவது விஷயம் வந்து நாங்கள் வந்து மொப்பிங்கை பற்றி கதைக்கிறோம், பாடசாலைகளில் மொப்பிங்கை பற்றி கதைக்கிறோம். அது வந்து பாடசாலை நேரங்களில் அதற்கு வெளியால் மட்டும் நிகழ்கிறது. ஆனால் அதைவிட மிகவும் மோசமாக நெட் மொப்பிங் நடக்கிறது. அதாவது இணையதளங்களில் பிள்ளைகள் வந்து பகுதிவதைக்கு உட்படுத்தப்படுவது. அப்ப அது என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், மிகவும் முக்கியமானது, நீங்கள் ஒரு உங்களுடைய சமூக வலைத்தளத்தில் ஒரு படத்தை போடும் பொழுதோ ஒரு கருத்தை சொல்லுகிற பொழுதோ அதுக்கு வருகிற குறிப்புகள், கொமெண்ட்ஸ், அதுக்கு வருகிற பின்னூட்டங்கள் போன்றவை ஒரு தொடர்ச்சியான ஒரு வதையாக அதை பகுதி பண்ணுவதாக இருக்கிற பொழுது அது இளைஞர்களுக்கு, இளையோருக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கிறது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், பாடசாலையில் நடைபெறுகிற பகுதிவதை போல அல்லாமல் இணையத்தில் நடைபெறுகின்ற பகுதிவதை என்பது 24 மணி நேரமும் தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய ஒன்று. அது மிகவும் கட்டுப்பாட்டுக்கு வெளியானது. இப்ப பாடசாலையில் பகுதிவதை நடைபெறுகிற பொழுது நீங்கள் வீட்டுக்கு வந்த பொழுது வீடு என்பது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான உலகத்தை உங்களுக்கு தரும், அது உங்களுக்கு ஒரு மன அமைதியை தரும். ஆனால் சமூக வலைத்தளங்களின் வழியாக நடைபெறுகிற இந்த பகுதிவதை என்பது மிக தொடர்ச்சியானது, அது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். பிள்ளைகள் அதனுடைய மிகப்பெரிய நெருக்கடிகளுக்குள் ஆளாகி மோசமான உளவியல் ரீதியான சிக்கல்களுக்குள் போகும் வரை வீட்டில் இருக்கிற ஏனியோரால் அதை தெரிய இயலாமல் போகும். இது இரண்டாவது முக்கியமான பிரச்சனை. மூன்றாவது முக்கியமான பிரச்சனை வந்து, அவர்கள் ஒரு படத்தையோ ஏதாவது ஒன்றை போடுகிற பொழுது அவர்களுடைய உடல் சார்ந்த வருகிற குறிப்புகள் வந்து அவர்களை தனிப்பட்ட ரீதியில் மோசமாக பாதிக்கின்றன. எனவே அது அவர்களது தனி மனித நம்பிக்கையை குலைக்கிறது, தனது உடல் மீது, தன் மீது ஆன அந்த நம்பிக்கையை அவர்களுக்கு குலைவடைய செய்திருக்கிறது. இது மூன்றாவது பிரச்சனை. நான்காவது, சமூக வலைத்தளங்கள் உங்களுக்கான ஒரு உலகத்தை உருவாக்குகின்றன. நீங்கள் சமூக வலைத்தளங்களில் இருக்கிறீர்கள், உங்களுக்கு 50 நண்பர்கள், 60 நண்பர்கள், 70 நண்பர்கள் வந்து வேர்ச்சுவலாக நிகழ்நிலையில இருப்பார்கள். ஆனால் உங்களுக்கு உண்மையில வந்து அப்பாரா நண்பர்கள் இல்லை, நீங்கள் தனிமையில் இருக்கிற நிலப்பாட்டுக்குள்ள நீங்க வருவீங்க. அது வந்து ஒரு மனிதனுடைய, குறிப்பாக இளையோரை பொறுத்த வரைக்கும் அல்லது சிறுவர்களை பொறுத்த வரைக்கும் அது மிக மிக ஆபத்தானது. ஏனென்றால் மனிதன் ஒரு சமூக பிராணி, மனிதன் விரும்பியோ விரும்பாமலோ அவன் சமூக பிராணி, அவன் சமூக பிராணியாக வாழ வேண்டியவன். அவன் சமூக பிராணியாக வாழுகிற பொழுது மட்டும்தான் அவனால் ஒரு உள நலனான மனிதனாக வாழ முடியும். இது நான்காவது. ஐந்தாவது, இந்த சமூக வலைத்தளங்களினுடைய பாவனையால் இரண்டு நபர்களுக்கிடையிலான நேரடியான உறவிற்கான தொடர்பாடல் தன்மைகள் இளம் தலைமுறையினரிடம் குறைவடைந்து வருகின்றன. அதாவது உங்களால வந்து ஒரு ரெண்டு பேரோட நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயோ ஏதோ உங்களுடைய இதுல வந்து உங்களால செய்திகளின் ஊடாக, குறுஞ்செய்திகளின் ஊடாக தொடர்பாடலை ஏற்படுத்த முடியும். ஆனால் உங்களால நேர அதே நபரை சந்திச்சு வணக்கம், நீங்க எப்படி இருக்கிறீங்க, சுகமா இருக்கிறீங்களா, வேற என்ன செய்த நீங்கள், ரெண்டு ஒரு அஞ்சு நிமிட உரையாடல் அவர்களால் நிகழ்த்த இயலாமல் போகும். ஏனென்றால் அதற்குரிய அந்த திறன்களை அவர்கள் வந்து சமூக வலைத்தளங்களின் அதீத பாவனையால் இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஆறாவது, அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு நித்திரையின்மை என்பது ஒரு முக்கியமான பிரச்சனையாக வருகிறது. ஏழாவது, நித்திரையின்மையோடு சேர்த்து அவர்களுக்கு வார இன்னும் ஒரு விடயம், அவர்களது வினைத்திறனான செயல்பாடுகளில் பிந்தங்கள் நிகழ்கிறது. இது குறிப்பாக சிறு பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இந்த விளையாட்டுகளுக்கு அடிமையாகிற பொழுது அல்லது விளையாட்டுகளில் ஈடுபடுத்ததன் பின்னர் அவர்களது வினைத்திறனுக்கும் விளையாட்டில் ஈடுபடாமல் இருக்கிற பொழுது அவர்களுடைய வினைத்திறனுக்கும் இடையில பாரிய வேறுபாடுகள் இருக்கின்றன. எனவே இந்த ஏழு விடயங்கள் வந்து அனைத்து குழந்தைகளுக்கும் உளவியல் ரீதியான மிகவும் முக்கியமான பிரச்சனைகள். இவை மிகவும் பாரதூரமான பிரச்சனைகளாக வளர்ச்சி அடையக்கூடியவை. எனவே அதை தடுப்பதற்கான வழிகளை நோக்கி நாங்கள் நகர வேண்டும். அதற்கு முதல்ல இவ்வாறான பிரச்சனைகள் சமூக வலைத்தளங்களில் இருக்கின்றன என்பதை பிள்ளைகளும், அதைவிட முக்கியமாக சிறு பிள்ளைகளை குழந்தைகளை வைத்திருக்கிற பெற்றோரும் தெரிந்து வைத்திருத்ததும், அது பற்றி அவதானமாக இருப்பதும் முக்கியமானது.
இந்த இடத்திலே வயது எல்லை, வயது கட்டுப்பாடு, ஒவ்வொரு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு ஊடகங்களுக்கும், உதாரணமாக திரைப்படம் என்கிற ஊடகத்துக்கு வயது கட்டுப்பாடு இருக்கிறது, அதேபோல சமூக வலைத்தளங்களுக்கு வயது கட்டுப்பாடு இருக்கிறது. இந்த வயது எல்லையை, அந்த கட்டுப்பாட்டை இப்பொழுது நோர்வேஜிய அரசு கூட பல ஆய்வுகளை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள். அதாவது பொதுவாக 13 வயதுக்கு மேற்பட்டவர்கள்தான் பெரும்பான்மையான சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தலாம் என்பது இங்கு சட்டம். உதாரணமாக ஃபேஸ்புக், டிக்டாக் இவ்வாறானவைகள். ஆனால் அந்த 13 வயதை கூட ஏன் 15 வயதாக்க கூடாது என்கிற ஒரு உரையாடலும் ஆய்வும் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாம் சந்திக்கின்ற சிறுவர்கள், பெரும்பான்மையானவர்கள் இந்த 13 வயது என்ற எல்லையை கூட அவர்கள் அனுஷ்டிப்பது இல்லை. இது பற்றி சொல்லுங்கள்.
முதல்ல சொன்ன மாதிரி 9-10 வயதிலேயே என்னால் இப்ப சின்ன வயசுல என்ன நோவேல நீங்க முதல் அம்பப்பு போகும்போது நீங்க மணிக்கூடு கொடுத்து விடுறீங்கள். மணிக்கூடுல இருந்து தொடர்பாடலை அவர்கள் தொடங்குகிறார்கள். பிறகு கிட்டத்தட்ட பெரும்பாலான பெற்றோர்கள் 3 வருகிற பொழுது பிள்ளைகளின் கையிலே ஒரு தொலைபேசியை, கை தொலைபேசியை கொடுக்க தொடங்குகிறார்கள். அப்ப அந்த கை தொலைபேசி அந்த பிள்ளையின் கையில கிடைச்ச நேரத்தில இருந்து அந்த பிள்ளைக்கான சமூக வலைத்தளங்களுக்கான அணுகல் என்பது சாத்தியமாயிடுது. அப்ப உண்மை அந்த அவ்வாறான தொலைபேசியை நாங்கள் கொடுத்து விடுகிற பொழுது உண்மையில வந்து ஒரு தொடர்பாடலுக்கான ஒரு ஊடகமாக நாங்கள் அந்த தொலைபேசியை கொடுக்க போறோம் என்று சொல்லி சொன்னால், நாங்கள் சாதாரணமான, நாங்கள் பழைய காலத்துல பயன்படுத்தின சமூக வலைத்தளங்கள் இல்லாத சின்ன தொலைபேசியை கொடுத்து விடலாம். ஆனால் நாங்கள் வந்து பெரிய சமூக வலைத்தளங்கள் பாவிக்கக்கூடிய ஒரு பெரிய தொலைபேசியை தான் கொடுத்து விடுறோம். அப்ப அந்த வயதுல இருந்தே அவர்களுக்கான அந்த அணுகல் அவர்களுக்கு தொடங்குது. இது உண்மையில ஆபத்தானது. ஏனென்றால் பல ஐரோப்பிய அமெரிக்க ஆய்வு தரவுகள் சொல்லுகிற விடயம் என்னவென்றால், இந்த சிறுவர்களை அணுகுவது இலகுவாக இருக்கிறதால பல ஆபத்தான நபர்கள், பாலியல் குற்றவாளிகள், துர்நடத்தை உள்ளவர்கள் இந்த சமூக வலைத்தளங்களின் ஊடாக எதுவும் அறியாத பாலகர்களை சமூக வலைத்தளங்களின் ஊடாக அணுகுகிறார்கள் என்பது ஒரு மிகவும் ஆபத்தான, அதே நேரம் என்னை பொறுத்த வரைக்கும் மிகுந்த அச்சம் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது.
இதற்கு, இந்த விடயத்துக்கு பெற்றோர் எவ்வாறு ஒத்துழைக்கிறார்கள், அதிலிருந்து பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர் என்ன செய்ய வேண்டும்?
முதலாவது என்னை பொறுத்தவரைக்கும் தொடர்பாடலுக்கான ஒரு ஊடகமாக நாங்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த போறோம் என்றால் எங்களுக்கு தொலைபேசி என்று சொல்லி சொன்னால், தொலைபேசி அழைப்புக்காகத்தான் நாங்கள் பயன்படுத்த போகிறோம். ஒரு பிள்ளைக்கு ஒரு கையடக்க தொலைபேசி தேவை என்றால் ரெண்டு விஷயம். ஒன்று, ஒரு 4 வரும் வரைக்கும் அவர்கள் அந்த மணிக்கூட்டை பயன்படுத்தலாம். அல்லாவிட்டால் நாங்கள் வந்து கையடை இது இல்லாத, அதாவது வந்து தொலைபேசி அழைப்பை மட்டும் பயன்படுத்தக்கூடிய சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தலாம். ஆனால் அப்படி இல்லை, அவர்கள் வந்து தொலைபேசிக்கு பழக்கப்பட்டு விட்டார்கள் என்றால் சில விடயங்களை ஒவ்வொரு குடும்பங்களும் தங்களது வீடுகளிலே சில விஷயங்களை செய்ய வேண்டும். முதலாவது, இந்த சமூக வலைத்தளங்களுக்கு அடுத்தபடியாக அதோடு மிகவும் நெருக்கமான தொடர்புடைய இன்னும் ஒரு பிரச்சனை வந்து, பிள்ளைகள் திரையோடு செலவழிக்கிற நேரம் என்பது மிகவும் முக்கியமான பிரச்சனை. அப்ப பிள்ளைகள் திரையோடு செலவழிக்கிற நேரத்தை குறைப்பது, மட்டுப்படுத்துவது என்பது முக்கியமானது. அதனுடைய ஒரு அங்கம்தான் இந்த கையடக்க தொலைபேசியை சமூக வலைத்தளங்களுடைய பாவனை. அப்ப என்ன நடக்கிறது என்று சொல்லி சொன்னால், பிள்ளைகள் வந்து அதற்கு அடிக்ட் ஆகி போகிற பொழுது, அதற்கு வந்து அது தவிர்க்க இயலாத ஒன்றாக மாறுகிற பொழுது அதிலிருந்து அவர்களை வெளியிருப்பது மிகவும் கஷ்டம். அப்ப பிள்ளைகள், உதாரணமாக பிள்ளைகள் பாடசாலை முடித்து வீட்டை வந்த பிறகு குடும்பத்தில் எல்லாரும் முடிவெடுக்கலாம், ஓகே 5 மணியிலிருந்து இரவு 8 மணி மட்டும் நாங்கள் ஒருத்தரும் ஸ்கிரீன் சார்ந்த விஷயங்கள், அதாவது திரை சார்ந்த விஷயங்களை நாங்கள் பார்ப்பதில்லை. அது கம்ப்யூட்டரா இருக்கலாம், போனா இருக்கலாம், டிவியா இருக்கலாம், எதையும் பார்க்கிற இல்லை. நாங்கள் அந்த ஒரு 3 மணித்தியாலம் அது இல்லாமல் நாங்கள் வாழ போறோம், 5 லிருந்து 8 மணி மட்டும். இது வந்து பிள்ளைகளுக்கு மட்டும் கஷ்டம் இல்லை, அப்பா அம்மாக்கும் கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கும், ஏன்னால் அதோட தான் அவர்கள் வாழுகிறார்கள். ஆனால் அந்த 3 மணித்தியாலத்தை வந்து நாங்கள் சேர்ந்து உணவருந்துவது, சேர்ந்து ஏதாவது ஒரு விளையாட்டுகளை விளையாடுவது, புத்தகங்கள் வாசிப்பது,
அன்றைய நாள் எவ்வாறு கழிந்தது என்பதை பற்றி கதைத்தல்
மிக முக்கியமானது. அதை அந்த மாதிரியான விடயங்களை செய்கிற பொழுது அந்த 3 மணித்தியாலம் அவர்கள் திரை இல்லாமல் இருக்க பழகிறார்கள். இது அவர்களுக்கான ஒரு மனக்கட்டுப்பாட்டை கொடுக்கிறது. இது அவர்கள் வந்து அதற்குள் அந்த சமூக வலைதளங்களுக்குள் அடிக்ட் ஆமல் போக போறதுக்கான ஒரு வாய்ப்பை இருக்கிறது. இது முதலாவது. இரண்டாவது, இரவு படுக்க போகிற பொழுது 9 மணிக்கு எல்லாரும் படுக்க போகிறார்கள். 9 மணிக்கு எல்லாரும் தங்களுடைய கையடக்க தொலைபேசிகளை அணைத்து ஒரு இடத்தில் வைத்து விட்டு கிடிய காலம் வரைக்கும் அந்த கையடக்க தொலைபேசி வந்து ஒரு இடத்துல இருக்க வேணும், ஒரு பெட்டியில் ஒரு இடத்துல இருக்க வேணும் என்று சொல்லி சொன்னால் இரவு நேரத்தில் அந்த கையடக்க தொலைபேசியை அவர்கள் பாவிக்க மாட்டார்கள். அப்ப அது இரண்டாவது முக்கியமான விஷயம். மூன்றாவது, அப்பா அம்மா செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம், சின்ன பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய கையடக்க தொலைபேசிகள், அவர்களுடைய டிவைஸுகள்ல அவர்கள் என்ன பாவிக்கிறார்கள், அவர்களுக்கான வயது இல்லை, அந்த நீங்கள் பயன்படுத்துகிற அந்த தொலைபேசியிலேயோ அல்லது டேப்லெட்னு சொல்லப்படுகிற டேப்லெட்லேயோ இருக்குதா, அதை நீங்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறீர்களா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லது 8 வயசு பிள்ளை 12 வயசு பிள்ளைக்குரிய விஷயத்தை யூடியூப்ல போய் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் நீங்கள் அதில் வயது கட்டுப்பாடு அதில் போட்டு வச்சீங்கன்னு சொல்லி சொன்னால் யூடியூப் வீடியோவில் பார்க்கறதுக்கு அந்த பிள்ளைக்கு அந்த வீடியோவை பார்க்கறதுக்கான வாய்ப்பு அந்த பிள்ளைக்கு அதில் இல்லை. அப்போ இப்படி மிக 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 இலகுவான ஆனால் மிக அடிப்படையான சில விஷயங்களை பெற்றோர் செய்ய வேணும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஏதோ ஒரு வழியில் பிள்ளைகளினுடைய சமூக ஊடகங்களினுடைய பாவனையை ஏதோ ஒரு வழியில் அவர்கள் கட்டுப்படுத்துறதும், அதை ஏதோ ஒரு வழியில் அவர்களை கண்காணிப்புக்குள் வைத்திருக்கிறதும் வந்து மிக மிகவும் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. குறிப்பா சின்ன பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும், ஏனென்றால் நிறையாளமான சமூக ரீதியான பிரச்சனைகள் வந்து குறிப்பாக நோர்வேஜிய சூழல் அங்கதான் நிகழுது.
மிகவும் நன்றி கலாநிதி அவர்களே, சகோதரன் மீனிலங்கு அவர்களே. அதாவது எங்களுடைய சமூகத்துக்கு மிக முக்கியமாக பகிரப்பட வேண்டிய விடயங்கள் பலவற்றை இன்று நீங்கள் மிக வெளிப்படையாக பேசி இருக்கின்றீர்கள். இன்னும் பல விடயங்கள் இருக்கிறது, நான் உங்களிடம் கேட்பதற்கும் நீங்கள் பகிர்வதற்கும். ஆனால் நேரத்தை கருத்தில் கொண்டு இத்துடன் இந்த நேர்காணலை நிறைவு செய்து கொள்வோம். தொடர்ந்தும் இவ்வாறான பயனுள்ள பல விடயங்களை நாங்கள் தரவிருக்கின்றோம். அவை நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சமூகத்திலே, நாம் வாழும் நாட்டிலே, உலகம் பூராவும் மிக முக்கியமான ஒரு விடயங்களாக நாங்கள் பார்க்க வேண்டும். இதனை கேட்டு தயவுசெய்து நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய குழந்தைகளோடு எவ்வாறு நாங்கள் அவதானமாக இருக்கலாம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு, இதுவரை எம்மோடு இணைந்து கொண்டு பயனுள்ள கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி.
மிக்க நன்றி.
நன்றி.